ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 54 முதல் 58 முடிய. இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அருமையான இறை செய்தியின் நேரத்திலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் நம்ம ஏற்கனவே சொன்னது போல லோயோலோ இஞ்ஞாசியாருடைய ஒரு திருவிழாவை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல புனிதர், அறிவு சார்ந்த ஒரு உலகத்தை உருவாக்க முயற்சித்தவர். கடவுளுடைய பிள்ளைகள் அறிவார்ந்த நிலையில் இருக்கணும்னு அவர் என்ன செய்தார்? தன்னுடைய முயற்சிகளை அந்த சபையை நிறுவி அந்த சபையை அதனுடைய ஓட்டத்தில் அவர் எடுத்து சென்றவர். இன்றைய நாட்களில் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அதையெல்லாம் வந்து நீங்கள் அறிந்து வைத்திருப்பீங்க. நிறைய பேருக்கு இயேசு சபைனா என்னன்னு தெரியாது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுலாம் ஒரே ஒரு சபை தான், கத்தோலிக்க சபை, மற்ற சபைகள். இந்த இயேசு சபைனா ஒருவேளை இவங்க வேறு சபையாக இருப்பாங்க, ஏன் இதெல்லாம் போய் சாமியார் இங்கே சொல்கிறாரு, மற்ற சபையாரை பற்றி பேசலாமா அப்படின்னு கூட சில பேர் யோசிக்கலாம். நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளேயே சில சபைகள் இருக்குது. அதாவது என்ன சபைனா, இந்த மாதிரி இயேசு சபை, சலேசிய சபை, இது மாதிரி சபைகள். நம்ம அவங்க என்ன சபைகள் அப்படின்னா, நம்ம கத்தோலிக்க திருவவை சார்ந்தவங்க ஒரு சிறப்பு பணியை கையில் எடுத்து அதுக்காக அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க. அவங்க போய் பாப்பரசர்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு சிறப்பு பணிக்காக தங்களுடைய அந்த அழைத்தலை மேம்படுத்தி கொள்கிறவங்க. இப்போ இவங்க கல்வி கண்ணை திறக்கணும் அப்படின்னு சொல்லி பள்ளிகள் இல்லாத, கல்லூரிகள் இல்லாத இடத்துலலாம் இந்த பணியை நிறைவாக செய்கிறவங்க. இதை தான் அவங்க இயேசு சபை குருக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நாங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்களாம் மறை மாவட்ட குருக்கள். சில பேருக்கு இதெல்லாம் என்ன டிவிஷனே தெரியாது. எல்லா சாமியாரும் ஒரு சாமியார் தான். சில பேர் பிள்ளைகளை சாமியாருக்கு அனுப்பியிருப்பாங்க, சிஸ்டருக்கு அனுப்பியிருப்பாங்க. எந்த சபைக்கு படிக்க போயிருக்காங்க உங்க பிள்ளை அப்படின்னு கேட்டோம்னாக்க, அது சிஸ்டர் சபை தாங்க, அது சிஸ்டர் சபை தான் அப்படின்வா. இல்லைன்னாக்கா ஃபாதர் சபை தான் அது, அது ஒரு எல்லாமே பூசை வைக்கிற ஃபாதர் தான் அப்படின்னு. எல்லாருமே பூசை வைப்பாங்க. எல்லாருமே எல்லா குருக்களுக்குமே வந்து உள்ள ஒரு அடிப்படை இது, எல்லோரும் பூசை வைக்கிற. ஆனால் அந்த சிறப்பு பணி அது ரொம்ப முக்கியம். இப்போ நாங்கள் மறை மாவட்ட குருக்கள்னு சொல்லுவோம். டயசிசன் ப்ரீஸ்ட், இந்த டயசிஸ்குள்ள வேறு சபை இந்த மாதிரி நம்ம சொல்கிற சிறப்பு பணியை ஏற்றிருக்கிற குருக்கள் இருப்பாங்க. அவங்கள தான் இயேசு சபை குருக்கள். அவங்க கல்லூரி பாடசாலைகள் நடத்தி அதில் கல்வி கண்ணை திறந்து பிள்ளைகளுக்கு கடவுளை காட்டி கொடுக்குறவங்க. இப்போ சலேசிய சபை எடுத்துக்கொண்டிங்கன்னா வாலிப பிள்ளைகளை அவங்க என்ன செய்வாங்க, டார்கெட் வைப்பாங்க. வாலிப பிள்ளைகள், வீணாக போகிறவங்க, வெளியில் அப்பா அம்மா இல்லாமல் தவறி போகிறவங்க, இவங்களெல்லாம் எழுதிட்டு வந்து அவங்களுக்கு அந்த வாலிபர்களுக்கு ஏற்ற விதமான சில காரியங்களை கொடுப்பாங்க. இப்போ சிஸ்டர்ஸ் சபை எடுத்துக்கொண்டிங்கன்னா மதர் தெரசா, அவங்க நோயாளிகள் சாக கிடக்கிற பிள்ளைகளை எல்லாம் அவங்க கூட்டி சேர்க்க, இது மாதிரி நிறைய இருக்குது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில். செயல்படுகிற திருச்சபைகள், செயல்படுகிற சபைகள் இதை மாதிரி நிறைய இருக்கிறது. அதனால தான் அந்த திரு அவையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியாதவங்க எதோ பேசலாம், ஆனால் இதெல்லாம் உண்மை. இப்போ நாங்களாம் வந்து இங்கே திருச்சியில் இருக்கிற செயின்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில் தான் நான் படித்தேன். அது யாருடையது, இவங்களுடையது தான், ஜெஸ்வீட் ஃபாதர்ஸுடையது. உண்மையாலுமே வி ஆர் ரியலி ப்ரவுட் டு சே திஸ். ஏன்னா எங்களுடைய அறிவு ஆற்றலை அவங்க மேம்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இது உண்மையாலுமே அவர்களுடைய பணி எல்லா இடத்துலையும் சிறந்து நிற்கிது. என்னுடைய காலேஜில் படித்த எல்லாருமே கிறிஸ்தவங்களானா இல்லை, அதில் எல்லா மதத்தவருக்கும் இடம் உண்டு. எல்லாரும் அந்த ஆலமரத்தில் வந்து கூடு கட்டுவாங்க. இதுதான் விண்ணரசுக்கான தலங்கள். அதை யார் எப்படி பேசினாலும் விண்ணரசுக்கான தளம் இது தான். அதனால தான் அந்த சபையை வழிநடத்தக்கூடிய பெரியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இதில் எந்த விதமான பின்வாங்கலும் இல்லாமல் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. சிறு சிறு குறைகள் இருக்கலாம், ஆனால் பொதுவாக சபையினுடைய அழுத்தத்தை பார்க்கிற போது அதனுடைய நோக்கம் ஓட்டம் எல்லாமே கடவுளை மேம்படுத்துவதாக இருக்கிற. லோயோலா இஞ்ஞாசியார் வந்து அடிக்கடி அவருடைய ஒரு வசனம் பைபிள்லேருந்து அவருக்கு பிடிச்ச வசனம், அதை தான் ஃப்ரான்சிஸ் சவேரியார்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார். இவர் ஆல்ரெடி ஆண்டவருக்குள்ளே வந்துட்டார். ஃப்ரான்சிஸ் சவேரியார் வந்து ஆண்டவருக்குள்ளே வர முடியாமல் தவிச்சார். அவர் உலகத்திலோடு போராடிக்கிட்டு இருந்தார். அப்போது ஃப்ரான்சிஸ் சவேரியார்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் ஒரு போர் வீரனாக இருந்தார். அதனால் அவர் சண்டை போடணும், உலகத்தை பிடிக்கணும் அப்படின்னு இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு நபர். அவர்கிட்ட அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன. லூக்கா 9:25 சொல்லப்பட்டிருக்கிற இந்த இறைவசனத்தை அவர் அடிக்கடி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒருவன் உலகத்தையே தனதாக்கிக்கிட்டாலும் தன் ஆத்மாவை இழந்து போனால் அதனால் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன. அதனால் அதை கேட்டு அவர் என்ன பண்ணிட்டார், மனம் மாறிட்டார். அவர் ஒரு புனிதர் ஆகிட்டார். பாருங்கள், இவர் நல்ல ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளே வைத்து அதன்படி செயல்பட முயற்சித்த ஒரு நல்ல புனிதர் லோயோலா இஞ்ஞாசியார். அவர் சொன்ன ஒரு நிறைய சொல்லியிருக்கார், கோட்ஸ் நிறைய கொட்டேஷன் கொடுத்துருக்கிறாரு. அதில் எனக்கு பிடிச்ச ஒரு அருமையான ஒரு கொட்டேஷன் என்னென்னா, ஆல் த திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் ஆர் கிஃப்ட்ஸ் ஆஃப் காட். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பு பொருளும் கடவுளுடைய கிஃப்ட், நமக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட் எல்லாமே created for us. நமக்காகவே அவர் உருவாக்கி கொடுக்கிறார். கடவுள் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். டு பி த மீன்ஸ் பை விச் வி கேன் கம் டு நோ ஹிம் பெட்டர். அதன் வழியாக நம்ம என்ன செய்யணும்னா, கடவுளை அறிந்து கொள்ளணும், கடவுளை அறியவும், லவ் ஹிம் மோர் ஷுவர்லி இன்னும் உறுதியாக அவர் அன்பு செய்யவும், அண்ட் சர்வ் ஹிம் மோர் ஃபெய்த்ஃபுல்லி. அவருக்கு நம்ம அதன் வழியாக நம்மளுடைய செயல்பாட்டை சர்வீஸை கொடுக்கறதுக்கும் இந்த இடத்துல கடவுள் இதெல்லாம் கொடுத்துருக்கிறார்னு சொல்கிறார். மூணு காரியம் இதில் நம்ம படிச்சுக்க வேண்டியது, கடவுளை அறியணும், இந்த படைப்பு பொருள்கள்லாம் வச்சு அறியணும், அன்பு செய்யணும், அவருக்கு சேவகம் செய்யணும், கடவுளுக்கு நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் சர்வீஸ் கொடுக்கணும். அதனால் இந்த மூன்றையும் ஒரு மனுஷன் எடுத்து செய்தான்னா தே ஆர் இன் த லைன் ஆஃப் காட். கடவுளை சில பேர் என்ன செய்வாங்க, உலகத்தில் போய் நிறைய சர்வீஸ் பண்ணுவாங்க, பட் கடவுளை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்போ கடவுள் அன்பு இல்லை பார்த்தீங்களா, சம்திங் இஸ் மிஸ்ஸிங். இப்போ ஒரு பக்கம் நல்லவங்க தான் அவங்க, பட்டு இதெல்லாம் யார் கொடுத்தா, எதை வச்சு நீ போய் அந்த ஏழைகளுக்கு நன்மை செய்கிற, உன் கையை விட்டு சம்பாரிச்சதையா, உன் கையை வச்சு நீ நிலத்தில் உழுதும் போது உன்னுடைய வல்லமையினாலேயா அங்கே விளைச்சல் வந்தது, இல்லையே அங்கே அதிசயத்தை செய்கிறது யார். அப்போ கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறது, நோஹிம். அடுத்தது லவ் ஹிம், அவர் இருக்கிறாரு, அவர் அன்பு செய்கிறது. கடவுள் நம்ம எதிர்நோக்குன்னு சொல்கிறோம். அந்த எதிர்நோக்குங்கிறது கண்ணால் காணக்கூடியதை பார்த்து அன்பு செய்கிறதில்ல, கண்ணால் காண முடியல, பட் ஐ ஃபீல் இட் எனக்கு உள்ளத்தில், எனக்கு அறிவால் என்னால் உணர முடியுது. இட் இஸ் நாட் அ ஹியூமன் பாசிபிலிட்டியில் வரக்கூடிய விஷயம் இல்லை, மனிதனுடைய வல்லமையினால் இது நடத்த முடியாது, சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த தெய்வம் தான் அதை செய்கிறார், அதை ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் அன்பு செய்கிறேன் அவரை. அப்போ அந்த அன்பு செய்கிற அவருக்கு நான் என்ன செய்கிறது, ஏதாவது செய்கிறது. அப்போ அப்போ சட்டம் சொல்கிறபடியாக கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுத்து அவரை மாட்சிப்படுத்துற. இவ்வளோ அழகான ஒரு பெரிய செய்தியை பாருங்கள், ஒரு நாலு வரியில் அழகாக சுருக்கி கொடுத்துருக்கிறாரு. இப்படியெல்லாம் கடவுள் நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிற வேளையில் நாம் எப்படி இருக்கிறோங்கிறத சிந்திச்சு பார்த்து இன்னும் பெட்டராக போகணும். அதுக்கு தான் இந்த நற்செய்திகள் வாசகங்கள் எல்லாமே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நிறைய பேர் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு செய்தியை எங்களோட பகிர்ந்து கொள்வது. இத்தாலியிலேருந்து ஒரு ஃபேமிலி என்னோட தொடர்பு கொண்டாங்க. அதில் ரெண்டு வாலிப பிள்ளைகள், ஷேரன், அவங்க வீட்டில் இருந்த ரெண்டு அவங்க மகள் ஷேரன், பையன் வந்து ஒரு வாலிப பையன் வந்து பிராயன். அவர் அந்த பையன் சொல்கிறார், நான் ஃபாதர் நான் வந்து பூசையெல்லாம் பரிசாக பார்க்க மாட்டேன், தமிழ் அவங்கெல்லாம் அவ்வளோவா பேசுறதில்லை, அதனால் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு அவர் பேசும்போது. ஆனால் நல்ல தமிழ் பேசினார், கதைக்கிறார் நல்லா. அவர் சொல்கிறாங்க, அதுங்களா ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ். ஸோ அவர் சொல்கிறார், நான் அவ்வளோ அதிகமாக பூசையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஃபாதர், ஆனால் உங்கள் பூசை நான் என்னன்னு தெரியல பார்க்குறேன் அப்படின்னாரு. ரியலி வி அப்ரிஷியேட் பிராயன், நாட் ஓன்லி பிராயன், லைக் பிராயன் தெர் ஆர் மெனி பீப்புள், ரியலி வி ஆர் வெரி ஹாப்பி யங்ஸ்டர்ஸ் பேசிக்கலி. ஒரு அம்மா ஒரு சார் கூட சொன்னாங்க, என்னமோ நீ மந்திரம் போட்டிருங்க சாமி. எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்கிறா, அவளும் அப்படி தான், பூசையெல்லாம் பார்க்க மாட்டான், ஆனால் இப்போது உங்கள் பூசை வந்தால் ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து அவள் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறா அந்த பூசை முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி. அவங்க சிங்கப்பூரில் இருக்கிறாங்க, சிங்கப்பூரை கத்தாருன்னு நினைக்கிறேன் சம்வேர். அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உண்மையாலுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள் அந்த தாகத்தால் பற்றி எரிய ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா. சாமியார் மூஞ்ச பார்த்து பற்றி எரியறதில்ல இது, ஆனால் அவனுடைய வார்த்தை அவனுடைய இதயத்தை போய் தொடுது, அது பற்றி எரிய செய்யுது. இன்றைக்கி அந்த பற்றி எரிய செய்கிறது தான் நம்ம யோசித்து பார்க்கணும். உண்மையாலுமே அந்த பற்றி எரிகிறது வந்து பாசத்தில் பற்றி எரியுதா அல்லது வேஷத்தில் பற்றி எரியுதா, ரெண்டையும் பார்க்கணும் இல்லை. சில பேர் வேஷம் போட்டே அழிஞ்சு போகிறான், ஆண்டவருக்கு முன்னாடி வேஷம் போடக்கூடாது இல்லையா. அதனால் நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நற்செய்தியில் அருமையான ஒரு கான்செப்டை கடவுள்கிட்ட நம்ம இன்றைக்கி டச் பண்ணுறோம். இயேசு வந்து சொந்த ஊருக்கு போகிறாரு, அங்கே தொழுகை கூடத்தில் போய் அவர் என்ன செய்கிறாரு, கற்பித்தார், அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறார். அதை கேட்டவர்கள் முதல்ல எப்படி இருந்தாங்கன்னா வியப்பில் ஆழ்ந்தார்கள், கண்ணெல்லாம் முழிச்சிட்டாங்க, யார் நம்ம இயேசுவா, வியப்பு, இயேசுவா யார் இந்த பையன் இப்படி நல்லா பேசுகிறாரு. அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது, க்வெஸ்சன் வெளியில் வந்துருச்சு வாயில், இங்கே வியப்பு கண்ணில் தெரிஞ்சிருக்கும் மனசில், அது வெளியில் வார்த்தையாக வருது, எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது, எப்படி இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார். நம்ம நினச்சிப்போம், ஓ பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னு, அவன் பெருமையாக பேசலை எருமையாக பேசியிருக்கான். எருமைனா என்ன, இயேசுவை மகிழ்ச்சியாக அவங்க பேசியிருந்தாங்கன்னா இயேசு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார்ல. ரிசல்ட் எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா, அதனுடைய எண்டு ரிசல்ட், கடவுள் அங்கே ஒன்றும் செய்ய முடியாமல் கோபத்தோடு போயிடுறாரு. அதான் ஃபைனல், இருந்து பல வல்ல செயல்களை அவர் செய்யவில்லை, செய்ய விரும்பலை. ஏன் விரும்பலை, இவன் பாசிட்டிவாக பேசியிருந்தா செஞ்சுருப்பார், அவன் பேசுனது பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவ். ஏன்னா எப்படி பேசுனாங்கன்னா, இவர் தச்சருடைய மகன் அல்லவா, அந்த ஜோசப்போட பையன் அப்படின்னா என்ன அர்த்தம், இவருடைய தாய் மரியா என்பவர் தானே, அப்போ இந்த மரியாவுக்கு எப்படி குழந்தை வந்தது, அவங்களுக்கு தெரியாத ஆவியானவரெல்லாம் கொடுத்தாருன்னு, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த அம்மாவுக்கு குழந்தை வந்துடுச்சு, அதை இந்த சூசையப்பரும் மானங்கட்ட மனுஷன் ஏற்றுக்கிட்டான் இந்த தச்சர். பாருங்கள் நம்மளை வந்து அப்படி தானே பேசுவோம், அப்படி தான் அவர்கள் பேசினார்கள் தேவ பிள்ளைகளே. அப்போ அவங்க பேச்சில் நன்மைத்தனம் இல்லை, கோசிப்பிங், பேக் பைட்டிங், பின்னாடி இருந்து கடிக்கிறது, பின்னாடி புறம் பேசுறது, அவதூறு பேசுறது, இந்த மாதிரி காரியத்தை அவங்க என்ன செய்தாங்க, அந்த இடத்துல பேசினாங்க. அவங்க குறிப்பிடுறாங்க பாருங்கள், யோசேப்பு, சீமோன், யூதா, இவர் சகோதரெல்லாம் நம்மளோடு இருக்கிறாங்களே, இவர் சகோதரிகள் நம்மளோடு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறமே, எல்லாம் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிக்கிட்டு இருக்குதே, இதெல்லாம் பார்த்துட்டு இவர் எப்படி இந்த பயலுக்கு மட்டும் இப்படி ஒரு இது பாருங்கள். இதுதான் அவர் வேதனைப்படுறாரு, தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்ற எங்கிலும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நாம் யோசித்து பார்க்கணும், இந்த பேச்சு சரியான பேச்சு தானா, இந்த மாதிரி பேசக்கூடிய மனநிலை, அதை தான் நம்ம இன்றைக்கி சிந்திக்கிறோம். அதாவது காசிப்பிங், காசிப்பிங், யாரையாவது பற்றி எதையாவது வாயில் போட்டு மென்று துப்புறா, சும்மா பேசுவோமே அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு பேசுகிறது. பேக் பைட்டிங், முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசுகிறது, ஸ்லாண்டரிங் சொல்லுவாங்க அது எப்படின்னாக்க அவதூறு பேசுகிறது, ஸ்லாண்டர் அவதூறு பேசுகிறது, எதையாவது சும்மா சொல்லி விடுவோம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய அந்த வார்த்தையினுடைய பின்னணியில் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ சிந்திக்கிறோம். பாருங்கள், ரெண்டு குறிப்பேடு 10 ஒரு பவர் ஆஃப் த பாசிட்டிவ் ஸ்பீச், நீ நல்ல விதமாக பேசுனா அதுக்கு ஒரு வல்லமை உண்டு, தீய விதமாக பேசுனா அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. எதுதான் அவர் ரெண்டு குறிப்பேடு 10 பார்க்குறோம் பாருங்கள். சாலமண்டை வந்து ரெகபயாம் அப்படிங்கிற அவருடைய பையன் கேட்குறாரு, தன் தந்தை சாலமன் உயிரோடு இருக்கையில் அவரிடம் பணிபுரிந்த பெரியோர்களை நோக்கி, ரெகபயாம் இம்மக்களுக்கு நான் பதிலளிப்பது குறித்து என்ன அறிவுரை தருகிறீர்கள் என்று கேட்டான். அவர்கள் அவரிடம், நீர் இம்மக்களுக்கு அன்பு காட்டி, அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், நீர் இம்மக்களுக்கு அன்பு காட்டி அவர்கள் மனம் குளிருமாறு இன்சொல் பேசினால் அவர்கள் உமக்கு என்னாலும் பணியாளராக இருப்பார். அப்போது வார்த்தை நல்லா இருந்து நல்ல வார்த்தையாக வந்துச்சுன்னா நீ அநேகரை உன் பக்கமாக எடுத்துக்கொள்வ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வார்த்தையில் இருக்கிற வல்லமை, நான் சின்ன பிள்ளைகளுக்கு இதை செய்து காட்டுவேன், நம்ம வார்த்தை வந்து உயிரோடு இருக்குதா இல்லையா அப்படின்னு. நமக்கு கடவுளுடைய வார்த்தை தான் உயிரோடு இருக்குது, உயிரோ நம்ம வார்த்தைக்கு உயிர் இருக்குது. அது எப்படின்னா நான் செய்து காட்டுவேன் பிள்ளைங்களுக்கு, முன்னாடி உட்கார்ந்துருக்கிற ஒரு பிள்ளைய திடீர்னு திட்டுவேன், அது ஒன்றுமே தப்பே பண்ணியிருக்காது, திடீர்னு நான் என்ன செய்வேன், நேராக உட்கார், ஒழுங்காக உட்கார், என்ன அப்படி பார்த்துட்டுருக்க, உதச்சி விடும் உதச்சி அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தைங்க முகம்லாம் செவந்து சில நேரம் பிள்ளைங்க அழுதுரும், பிள்ளைங்க அழுதுரும். ஏன்னா அந்த வார்த்தை, நான் தொடலை, அந்த குழந்தைகளை அடிக்கலை, எதுவுமே செய்யலை, அங்கே உட்காந்துருக்கிற பிள்ளைய ரெண்டு வார்த்தையை தூக்கி போடுறேன் பாருங்கள், கடினமான வார்த்தையை தூக்கி போடுறேன், அங்கே கண்ணில் தண்ணி வருது. இப்போ இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குதா இல்லையா? அப்போ ஒரு வார்த்தை போய் காயப்படுத்த முடியும்னா அதே வார்த்தை காயத்தை ஆற்றவும் முடியும். ஒரு வார்த்தை ஒரு விஷயத்தை அழிக்க முடியும்னா அதே வார்த்தை ஒரு விஷயத்தை கட்டி எழுப்பவும் முடியும். ஒரு வார்த்தை குடும்பத்தை சிதைக்க முடியும்னா அதே வார்த்தை குடும்பத்தை மீண்டும் ஆசீர்வாதத்துக்குள்ளே இணைக்க முடியும். அப்போது இன்றைக்கி நாம் தான் யோசிக்கணும், என் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தை போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு தான் இந்த நாள். நீதிமொழிகள் 25:15 சொல்லுது, பொறுமை ஆட்சியாளரை இணங்க செய்யும், இனிய நா எலும்பையும் நொறுக்கும். பார்த்தீங்களா, இனிய நாவ், நல்ல வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா அது எலும்பக்கூட அது நொறுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இன்றைக்கெல்லாம் சர்வீஸ் நம்ம சர்வீஸ் நடத்துகிறோம், பிரதர் பாடுறாரு பாருங்கள், நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, பட் இந்த பாட்டை கேட்டோடனையும் ஜபத்தை ஜப நேரத்தில் நீங்கள் கண்ணை மூடி வேண்டும் போது அது உங்களுக்குள்ளே என்னமோ செய்யுது, யுவர் க்ரையிங், நீங்கள் அழுகுறீங்க, ஆண்டவர் ஆவியானவர் உங்களை தொடுறார். அப்படின்னா அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற வல்லமையை அவர் பயன்படுத்துகிறார். இப்போ பாருங்கள், நீதிமொழிகள் 25:11 சொல்லப்பட்டிருக்கிறது, தக்க வேளையில் சொன்ன சொல் வெள்ளித்தட்டில் வைத்த பொற்கனிக்கு சமம். தக்க நேரத்தில் எதை சொல்லணுமோ அதை சொல்லணும். ஒரு குழந்தை பிள்ளைங்க உங்களுக்கு உங்ககிட்ட வருவாங்க பர்த்டேன்னு சொல்லி, பர்த்டேன்னு வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், நல்ல ஆசீர்வாதமாக நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பணும். என்ன பிஸ்கட் வாங்கிட்டு வந்தியா, முட்டாய் வாங்கிட்டு வரலையா, உங்கள் அப்பா எனக்கு ஒன்றுமே இல்லையா, அவன் எல்லாம் ஒழிஞ்சு போயிட்டானா அப்படின்னா அந்த குழந்தைங்க இதுதான் தக்க சொல்லா. நான் சில பேரை பார்த்துருக்குறேன், ஒரு முறை ஒரு இடத்துல நான் உட்காந்துருக்கிறேன், ஒரு தாயும் மகளும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது பக்கத்தில் இருந்த ஒரு நபர் சொல்கிறாங்க, என்ன உன் மூஞ்சி ஒரு மாதிரி சின்ன பிள்ளையாக இருந்தபோது நல்லா அழகாக இருந்த அப்படின்னு, இப்போ குரங்கு மாதிரி ஆகிட்டேன் பாருங்கள். அந்த வார்த்தை எவ்வளோ கடினமாக இருக்கும் அந்த மகளுக்கு இல்லையா, அந்த பிள்ளைகளுக்கு. அது மாதிரி தான் நம்ம தக்க நேரத்தில் எதை சொல்லணுங்கிறத தெரியாத போது அந்த இடத்துல வரக்கூடிய சாபங்கள் வேதனைகள் இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து கடவுள் என்ன செய்கிறார், கண்டிக்கிறார், கடவுள் கண்டிக்கிறார், இதெல்லாம் பேசக்கூடாது. லேவியர் 19:16 உன் இனத்தாருள் இனத்தாருக்குள் புறங்கூறி திரியாதே, ஆண்டவர் எச்சரிக்கிறார். இது இன்றைக்கி கொடுத்த எச்சரிக்கை இல்லை, லேவியர் ஆகமத்தில் கொடுத்த, இஸ்ரவேல் மக்கள் இணைஞ்சு வந்தாங்க இல்லையா அப்போ கொடுத்த அந்த கட்டளை பாருங்கள், உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பழிக்கு காரணமாகாதே, நான் ஆண்டவர். கடவுள் கடைசியில் இதை சொல்கிறாருன்னா அது சம்திங் சீரியஸ், அடுத்தவனை பற்றி புறங்கூறாத. தீத்து 3:2 எவரையும் பழித்துரைக்கலாகாது, யாரையும் பழித்துரைக்காத, சண்டையிடலாகாது, கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும். அப்போ நீ என்ன செய்யக்கூடாது, எவரையும் பழித்துரைக்கக்கூடாது. எல்லாம் அவன்கிட்ட இருக்குது, அவங்ககிட்ட இல்லை, அவன் முகம் இப்படி இருக்குது, அவங்க பேச்சு இப்படி இருக்குது, பழித்துரைக்கக்கூடாது. ஆண்டவருக்கு அது பிடித்த காரியமாக இல்லை. இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம இந்த பாவத்துக்குள்ளே கடக்கிறோம். வீட்டுக்குள்ளேயே நம்ம என்ன செய்கிறோம், ஒருத்தரை ஒருத்தரை பழித்துரைக்கிறோம், எதையாவது பேசுவோம் அப்படின்னு பேசுகிறது, வீணாக பேசக்கூடிய பேச்சுக்கள். இன்றைக்கி வீட்டில் பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழல், காலையில் 9 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு எல்லா பிள்ளைகளையும் பேக் பண்ணி அனுப்பிச்சோடனையும் அங்கே வீட்டுக்கார் இப்படி போயிடுவார். வீட்டில் பெண்கள் தான் இருப்பாங்க, ஆம்பளைங்களாம் ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க. அது மாதிரி இப்போ குறை பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வராது, லேடிஸுக்கு ஜாஸ்தியாக வரும். அதனால தான் இந்த பிரச்சனையிலலாம் வாய பெண்கள் அடக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. கோச்சிக்காதீங்க, உண்மையே சொல்லிவிடுறோம் நம்ம. வீட்டுக்கு பிள்ளை இங்கிட்டு வீட்டுக்கார் போயிடுவார், இங்கிட்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சரி பக்கத்து வீட்டில் பேசிட்டு வரலாமே அப்படின்னு இப்படி போய்,
என்னக்கா நல்லா இருக்கியா, சோறெல்லாம் சமைச்சிட்டியா, பிள்ளையெல்லாம் போயிட்டாங்களா, ஆமாக்கா தோசை சுட்டு கொடுத்து இட்லி சுட்டு கொடுத்தேன் மத்தியானத்துக்கு, நைட்டு வந்தோடனே பார்த்துக்கலாம், சரிக்கா துணியெல்லாம் ஊற போட்டிருக்கிறேன், துணி துவைக்கணும்
அப்படின்னு இப்படியே ஆரம்பிக்கும் பேச்சு.
சும்மா உட்காரு, கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாம்.
இப்போ உங்கள் ரெண்டு பேரும் என்ன நாட்டில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்க, இந்த கொரோனாவை வந்து எப்படி கொள்ளலான்னு திட்டமிடுறாங்க, இப்படியா பேசுவாங்களா?
அட என்னக்கா கொரோனா கொரோனான்னு எல்லாத்தையும் போட்டு மூடிவிட்டாங்க, என்ன செய்யறதுனே தெரியலக்கா. உனக்கு விஷயம் தெரியுமா, அந்த 3வது தொட்டு பிள்ளை ஓடிப்பட்டாலாமா,
ஓடிப்பட்ட இப்படி இதெல்லாம் பேசும்போது குசு குசுன்னு பேசணும், தட்ஸ் கால்டு காசிப்பிங். பாருங்கள், அப்போ ஓடி போய்ட்டு அவங்க அம்மாக்கார் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறா,
அவன் தான் அவனோட போகிறாள்,
இப்படியே போய்ட்டு அவங்க அப்பன் குடிச்சிட்டு வந்து இப்படியே படுத்து கிடக்கிறான், எல்லாம் அலையுது. இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஆரம்பித்து அடுத்த வீடு அடுத்த வீடு அடுத்த வீடாக போய் எல்லா வீட்டையும் இழுத்துறது உள்ளே, அந்த 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் பேச்சில் இப்போ எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாது, எங்கே முடிக்கிறது பேச்சை, சாமியார் வீட்டில் தான் முடிக்கிறது.
இந்த சாமியார் வீட்டுக்கு அவள் தான் சோறு கொண்டு போகிறாளாமே, அவள் கொடுத்தா தான் அவர் திம்பாரான், நம்மலாம் கொண்டு கொடுத்தா தின்ன மாட்டான், ஒரு நாள் கேட்டேன் சாமி சோறு கொடுக்கட்டான்னு, சோறு எனக்கு வேணான்னுட்டார்.
கடைசியில் எல்லாத்தையும் பேசி சாமியார் வீட்டில் முடிச்சுட்டு
அப்புறம் உதறி விட்டு எந்திரிக்கிறது, எக்கா மணி 11 ஆச்சுக்கா நான் வரட்டுமா?
நீ உதறி விட்டுட்டு போக முடியாது, எல்லா பேசுனதெல்லாம் அள்ளி கட்டிட்டு போகிற, எதை நீ பேசுகிறியோ அது உன் வீட்டுக்குள்ளே நடக்க போகுது. ஏன்னா நம்ம வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது போகும். யாரையோ ஒருத்தரை சபிக்கிறீங்க, யாரையோ ஒருத்தரை பற்றி புறங்கூறுறீங்க, அங்கே என்ன நடந்துச்சு, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் நெஞ்சில் வேதனையை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க, நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு அது ஒரு ரொம்ப சௌகரியமாக பேசிக்கிட்டு இருப்போம். அந்த வார்த்தை போய் பார்க்கும், அந்த வார்த்தைக்கு உரியவங்க அவங்க இல்லை அப்படின்னா அது எங்கே தெரியுமா திருப்பி வரும், சொன்னவன்கிட்ட வந்துடும், ஓனரை தேடி வரும், அது நம்ம வீட்டுக்கே விழுந்துடும் இடியா. அதனால தான் சொல்லுகிறோம், ஜாக்கிரதையாக நம்ம பேசணும், புறங்குறுதல் வேண்டாம். அந்த இயேசுக்கே பேசிட்டாங்க பார்த்தீங்களா, இயேசு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பார், இது எங்கெல்லாம் இந்த வாசகம் வாசிக்கிறோமோ, எத்தனை வருஷம் பாருங்கள், 2020 வருஷத்தில் நம்ம இருக்கிறோம் இயேசுசாமி காலத்திலேருந்து, 2000 வருஷமாக இந்த பைபிளில் எங்கெல்லாம் இந்த வாசகம் வாசிக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம அந்த மக்களை என்ன செய்கிறோம், காரி உமிழக்கூடிய ஒரு நிலையை தான் பார்க்கையா, எந்த சாமியாராவது அவர்கள் புறங்கூறியது அருமையான செய்தி அப்படி சொல்ல முடியுமா, சொல்லவே முடியாது. இயேசுவையே இப்படி பேசினாங்கப்பா அப்படின்னு தானே சொல்லி கொடுக்குறோம். அப்போது நம்மளுடைய வார்த்தையும் காலகாலத்துக்கும் இப்படி தான் நிற்கும். அதனால தான் சொல்லுகிறோம் பிள்ளைகளே, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. யாக்கோபு 4:11 சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதர சகோதரிகளே உங்களுள் ஒருவர் மற்றவரை பழித்துரைக்க வேண்டாம், சகோதர சகோதரிகளை பழித்துரைப்போர் அல்லது அவர்களுக்கு தீர்ப்பு அளிப்போர் திருச்சட்டத்தை பழித்துரைக்கின்றனர். பார்த்தீங்களா, திருச்சட்டத்தையே நம்ம பழித்துரைக்கிறோம், அச்சட்டத்திற்கு எதிராக தீர்ப்பு அளிக்கின்றனர். சட்டத்திற்கு எதிராக நீங்கள் தீர்ப்பு அளிக்கும் போது நீங்கள் அதை கடைபிடிப்பவராக அல்ல, மாறாக அதற்கு எதிராக தீர்ப்பு அளிக்கும் நடுவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அப்போ திருச்சட்டத்திற்கே நீ எதிராக நின்றுட்டீன்னா அப்புறம் எந்த சட்டம் வந்து உன்னை தீர்ப்பிடும், எந்த சட்டம் வந்து உனக்காக பேசும், தீர்ப்பே நீ தீர்ப்புக்கு உள்ளாக முடியாது. அப்போ தீர்ப்புக்கு உள்ளானாதான் ஆண்டவருடைய இரக்கத்தை நீ பெற முடியும், தீர்ப்புக்கே நீ போக முடியலன்னா பேயாத்தான் அலையணும். செத்த உடனே நம்ம ஆத்மா நேராக எங்கே போகணும்னா ஆண்டவர்கிட்ட தனி தீர்வைக்கு போகணும், தனி தீர்வைக்கே போகாது. ஏன்னா நம்ம நிறைய பேரை தீர்ப்பிட்டதுனால தனி தீர்வைக்கே போக முடியாது. அப்போ அந்த ஆத்மா என்ன செய்யும், இடமே இல்லாமல் வீடு இல்லாத நாயை போல் அலையும், தேவ பிள்ளைகளே, அதனால தான் சொல்கிறோம் விஷயங்கள் ரொம்ப ஆழமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் சொன்னோம்னா நீங்கள் அதுக்கப்புறம் டிவியை மூடி வச்சுருவீங்க, ஆல்பர்ட் சாமியை பார்த்தால ஐயோ இந்த பயங்கரவாதி வராண்டா அப்படின்னு. நாங்கள் சொல்கிறதெல்லாம் எச்சரிக்கை செய்தியெல்லாம் சிரிப்பாக சொல்லிகிட்டு இருக்கிறோம், பட் மேட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 Corinthians 12:20 எச்சரிக்கை கொடுக்குறாரு பாருங்கள். இந்த புறம் பேசுகிறதுக்கு எதிர், எனக்கு ஒரு அச்சம், நான் அங்கே வரும்போது நான் காண விரும்பும் நிலையில் நீங்கள் இருப்பீர்களோ என்னவோ, ஒருவேளை நீங்கள் காண விரும்பாத நிலையில் நானும் இருக்கலாம். சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, அவதூறு பேசுதல், புறங்கூறுதல், இருமாப்பு, குழப்பம் ஆகியவை உங்களிடம் இருக்க காண்பேனோ என்னவோ. ஒருவேளை இதெல்லாம் பார்த்தனா நான் உசுரை விட்டுருவேன், நான் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேனே அப்படின்னு பவுலடியார் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறார். இன்றைக்கும் அவர் சொல்லுவார், இன்றைக்கி இருந்தால் என்ன ஒன்று ரெண்டு சேர்த்துருப்பார் என்ன சேர்த்துருப்பார், கட்சி மனப்பான்மை, அவதூறு பேசல், புறங்குரல், இருமாப்பு, குழப்பம், செல்ஃபோன், தொலைக்காட்சி, இதெல்லாம் சேர்த்துருப்பார். அதெல்லாம் இப்போ நீ இப்போ வந்து எதுக்கு போய் அடுத்தவங்க வாயில் விழுந்துக்கிட்டு நேராக சாக்கடையில் குதிப்போமே அப்படின்னு எல்லாம் டிவிக்குள்ளே குதிக்கிறோம். அது செய்யக்கூடாது. குழந்தைங்களுடைய கண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா பிரைட்டாக இருக்க கண்கள் எல்லாம் பார்த்தா அப்படியே சோர்வாக இருக்குது. என்னடானா கொரோனா காலத்தில் எல்லாம் தடவி செல்ஃபோனை தடவி நல்லா பிரைட்டாக ஒரு லோட்டஸ் மாதிரி தாமரை போல் பூத்திருக்க வேண்டிய கண்கள் வந்து அப்படியே சோர்வாக இருக்குது. என்னடா தம்பி நல்லா இருக்கியா?
நல்லா இருக்கேன்.
குழந்தைங்க, அதனால் பெற்றோர்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரியான தீமைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். விசுவாச குறைவுனால தான் இந்த மாதிரி பேச்செல்லாம் வெளியில் வருது. விசுவாசம் குறைவு, ஏன்னா நம்ம கடவுளை நம்பலை. அப்போ கடவுளை நம்ப முடியாத நிலையில் யார் யார்ட்டையோ போய் நம்ம என்ன செய்கிறோம், எதையோ பேசி அவங்கள தன்மையப்படுத்த விரும்புகிறோம். திமோத்தேயு 5:13 சொல்கிறார் பாருங்கள், வீடு வீடாய் சுற்றி திரிந்து சோம்பேறிகளாக இருக்க கற்றுக்கொள்வார்கள், சோம்பேறிகளாக இருப்பது மட்டுமன்றி தகாதவற்றை பேசி வம்பளக்கிறவர்களாகவும் பிறர் அலுவல்களில் தலையிடுகிறவர்களாகவும் இருப்பார்கள். அதனால தான் பாருங்கள், இந்த விசுவாசத்தில் குறைந்தவங்க என்ன செய்வாங்கன்னா அடுத்தவர்களுடைய காரியத்தில் எல்லாம் போய் இது அப்படின்னு சொல்லி தலையிட்டு எல்லாத்தையும் குழப்பிடுவாங்க. அது விசுவாசத்தினுடைய தளர்ச்சியினுடைய காரணம். அதாவது அந்த சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னாக்கா மண் எடுத்து சாப்பிடும், மண் அள்ளி சாப்பிடும். அப்போ என்னன்னா டெஃபிஷியன்சி, குறைவு, அங்கே உடம்பில் ஏதோ ஒரு குறை இருக்குது, அந்த டெஃபிஷியன்சி, அதனால தான் அப்படி செய்கிறாங்க. ஸோ அதே போல தான் நம்ம ஒரு செயல் செய்கிறோன்னா இங்கே ஏதோ குறையாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் விசுவாசத்திற்கு நம்ம இணையாக பார்க்குறோம். மத்தேயு 12:36-37 நம்ம பார்க்குறோம் பாருங்கள். ஆண்டவர் கடவுள் இயேசு சுவாமி அழகாக சொல்லிட்டார், மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லலை, உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள், உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள். அதனால தான் சொல்கிறோம், செக் யுவர் வேர்ட்ஸ். நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை நீங்கள் செக் பண்ணுங்கள். வீட்டில் பிள்ளைகளோடு பேசுகிற வார்த்தை, ஏற்கனவே இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம், மீண்டுமாய் புறங்குறுதல், தேவையில்லாத வார்த்தைகள், அவங்க வீட்டில் கஷ்டப்படுவாங்க, அந்த உணர்வுக்குள்ளே நம்ம போய் அவங்களுக்காக ஜெபிக்கணும். சில வீடுகள் நம்ம ஆண்டவர் அதுதான், நோயுற்றோருக்கு தான் அவர் மருத்துவராக வந்தார் பாருங்களேன். அப்போ நீ நோயுற்ற ஒரு மகனை பார்க்குறீன்னா அந்த வீட்டுக்குள்ளே நீ மருத்துவராக போகணும். இதுதான் கிறிஸ்தவனுடைய ஒரு அழைப்பு. நம்ம உட்காந்துக்கிட்டு குசு குசுன்னு பேசுறதுக்கு இல்லை. உன்னுடைய வீதியில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் இல்லை ஏழை மக்கள் உனக்கு தெரியுமா, யோசிச்சு பாருங்களேன். அங்கே யாராவது பற்றி குறை சொல்லியிருப்பாங்க, உனக்கு தெரியுமாக்கா அவள் வீட்டுக்கு நிறையா பேர் வந்துட்டு போகிறாங்களா, என்னத்துக்கு தான் வராங்க, இவன் இந்த தெருவை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கிறா பேசுவாங்க வெளியில். நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களோட சேர்ந்து ஆமாம் ஆமாம் அவளை கல்லால் அடித்து கொள்ளுவோன்னு சொல்லக்கூடாது. இயேசு சாமி என்ன செய்தார், பாவப்பட்ட பிள்ளைகளை என்ன செய்தார், அவர் மன்னிக்கிறார். அப்போ நீங்கள் வீட்டுக்கு போகணும், அதுதான் அழைப்பு. இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மக்கள் புலம்பி தவிக்கிறாங்க, ஏதோ நச்செய்தி அறிவிக்கணுமாம்ல, என்ன செய்கிறது, எடு பைபிளை எடுத்துக்கிட்டு சந்து சந்தா போகிறது, இதுதான் நச்செய்தி அறிவிது. பைபிளை கொண்டு போவேணா, நீ பைபிள், நீ தான் பைபிள். அந்த வீட்டுக்கு மெதுவாக போங்க, குட்டி பிள்ளைங்க இருப்பாங்க, கணவன் இல்லாத வீடாக இருக்கும். நீங்கள் போய் ஒரு சும்மா கொஞ்சம் நேரம், என்னம்மா நல்லா இருக்கியாம்மா, கோயிலில் உன்னை பார்த்தேன், இங்கே தான் இருக்கிறியாம்மா அப்படின்னு சும்மா பேசணும். போன உடனேயும் உன் வீட்டை பற்றி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, நாசமாக போயிடுவேன், பைபிளில் என்ன திரும்ப எழுதியிருக்கு, நீ நாசமாக போயிடுவேன். எளிய உள்ளத்தினரை நீ இப்படி போய் பேசக்கூடாது, முதல்ல என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே போய் மெதுவாக உட்காரணும். சாப்பிட்டியாம்மா அப்படின்னு முதல் தடவை சொல்ல மாட்டாங்க, ரெண்டாவது தடவை சொல்ல மாட்டாங்க, மூணாவது தடவை அந்த பக்கமாக போகும்போது என்னம்மா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா கண்ணு அப்படின்னு கேட்டு பாருங்களேன். இல்லைக்கா நீ உட்காருக்கா பேசலாம் அப்படின்னு மெதுவாக பேசுவாங்க. அப்போ தான் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வரும். வீட்டுக்காரர் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க்கா, என்னக்கா செய்கிறது பொழப்புள்ளக்கா அப்படின்னு பார்த்து அந்த அந்த குடும்பம் அந்த பெண் வந்து தன்னுடைய இயலாத நிலையை அப்படியே அள்ளி கொட்டுவாங்க. பிள்ளைகளுக்கு சோறு போடணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், என்ன செய்கிறது, வழி இல்லை, வேலைக்கு போக முடியல, உடம்புல திராணி இல்லை. அப்போ ஒரே ஒரு விஷயம் கிடைக்க, இருக்கிற ஒரே ஒரு உடம்பு தான் இருக்குது, யாராவது வராங்க சரி எடுத்துக்கோ காசை கொடு அப்படின்னு விபச்சாரத்திற்குள்ளே தள்ளப்பட்ட பிள்ளைகள், தவறான வாழ்க்கை முறைக்குள்ளே தள்ளப்பட்ட பிள்ளைகள் ஏராளம் ஏராளம். நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இங்கே நியாய தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. யூ ஷுட் பிகம் ஜீசஸ். நீ பணி செய்கிற இடத்துல அங்கே யாராவது இருப்பாங்க. நம்ம நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க, திடீர்னு பேப்பரில் செய்தி பார்க்குறோம் பக்கத்து வீட்டுக்காரன் தூக்குமாட்டி செத்து போயிட்டாங்க. நம்ம நினைக்கிறோம் நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு. உனக்கு இதில் சம்மந்தம் இருக்குது. நீ போய் அவங்கள என்றைக்காவது ஒரு நாளாவது கதவை தட்டி நல்லா இருக்கீங்களா கேட்டிருக்கியா, யோசிச்சு பாருங்கள் அவங்களுடைய வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது. தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிருக்கோமா? பங்கு சமூகம் கோயில் திறக்கலை, கோயில் திறக்கலைன்னு இவ்வளவு அங்கலாய்க்கிறோமே. கோயில் இது நாள் வரைக்கும் திறந்துருந்துச்சே, அந்த கோயிலுக்கு வரக்கூடிய உன் பங்கில் இருக்கக்கூடிய மக்களை உங்களுக்கு தெரியுமா? டு யூ நோ யுவர் பரிஷ்னஸ்? பங்கு சாமியாருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத அதை அவர்கிட்ட விட்டுருவோம். நமக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் நான் இந்த பங்கில் இருக்கிறேன், ஐ எம் எலிஜிபிள் ஃபார் எவ்ரி திங் நம்ம கேட்குறோமே. பட் டு யூ நோ ஆல் த பரிஷ்னஸ்? வாரத்துக்கு ஒரு தரம் நீ அறிமுகம் செய்திருந்தீங்கன்னா அவங்க யார் பார்க்கணும், கண்ணை திறந்துப்பா, எவ்ரி திங் வில் பி ஃபைன், லைக் எல்லாமே சரியாக இருக்கிறது போல் தோன்றும். ஆனால் எல்லாம் சரியாக இல்லை, நாம் தேடி போகணும். ஆண்டவர் இயேசு அந்த ஒரு ஆட்டை தேடி போனார். இதுதான் கிறிஸ்தவனுடைய பண்பு. ஆஃபீஸுக்கு போறியா, போனோமா, கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்தமா, டொ டொ அடிச்சுட்டு முடித்தோடனே மூடி வச்சுட்டு டுடுன்னு பின்னாடி வரதில்லை. ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் சி. அதுதான் நீ உன் கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிற தளம், நற்செய்தி அறிவிப்புக்கான தளம். அந்த தளத்தை நீங்கள் பயன்படுத்தணும். ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் சி. அப்போ அங்கே யார் யார் உனக்கு டார்கெட் பாயிண்ட், ஆண்டவர் கொடுப்பார் உனக்கு. தேவ பிள்ளைகள் நிறைய பேர் செய்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களை உண்மையாலுமே நாங்கள் பாராட்டுகிறோம். அப்படி நீங்கள் செய்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, செய்யலை அப்படின்னா லேட், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, லேட் இஸ் பெட்டர் தென் நெவர் அப்படின்வாங்க. லேட்டாவது செய்யாமலே இருந்துடாத. லெட் அஸ் டூ தட். எதாவது செய்வோமே, ஏதாவது செய்வோம். ஒரு குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு செய்தி, குட்டி பிள்ளைகள்லாம் வீட்டில் என்ன செய்யணும்னா, அப்பா அம்மாவை அன்பு செய்யணும், சாப்பிட்ற தட்டை கழுவணும், சாப்பிட்ற தட்டை கழுவணும், வீட்டை கூட்டணும், சின்ன பிள்ளைங்க சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம். இப்படி தான் நம்ம அன்பை வெளிப்படுத்தணும் அப்பா அம்மாவுக்கு. ஒரு சீட்டு இந்த ஈசல் பூச்சி தெரியுந்தா, மழை வரும்போது ஒரு ஈசல் பூச்சி வருந்தானே, அந்த ஈசல் பூச்சி ஒரு நாள் அப்படியே பறந்து மேலே வந்துட்டு இருந்துச்சான் பாருங்கள், வானம் இடிக்கிற சத்தம் கேட்டுச்சான் டமார்னு. உடனே இந்த ஈசல் பூச்சி என்ன பண்ணுச்சு, அப்படி தலைகளாக படுத்துக்கிட்டு காலை அப்படியே ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிட்டுக்குருவி கேட்டுச்சான், ஈசல் பூச்சியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. சிட்டுக்குருவியாரே, வானம் இடிச்சிச்சு கேட்டுச்சா உனக்கு? ஆமாம். இப்போ கொஞ்ச நேரத்தில் வானம் கீழே உழுவ போகுது பூமி மேலே, நான் என்ன செய்கிறேன், என்னுடைய கால்களால் அந்த பூமியை வானத்தை பிடிக்கிறேன். பூமியை அழிச்சு தான் இருக்கணும் இல்லையா, அதுக்காக நான் பூமியை வானத்தை பிடிக்கிறேன் என்னுடைய கால்களால் அப்படின்னுச்சான். அப்போ அந்த சிட்டுக்குருவி கேட்டுச்சான், உனக்கு அறிவு இருக்கா, எவ்வளோ பெரிய வானம், உன் கால்களோ மயிரலை போன்ற கால்கள், இவ்வளோ பெரிய வானத்தை உன் கால்களால் பிடிக்க முடியுமா? அப்போ ஈசல் பூச்சி சொன்னிச்சான், என்னுடைய கால்கள் மயிரலை போன்ற கால்கள் தான், ஆனால் என் கால்களில் விழக்கூடிய சிறு சிறு துகள்களையாவது, மண் துகள்களையாவது நான் பிடித்து இந்த பூமியை காப்பாற்ற முடியும், என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன். சிட்டுக்குருவியாரே, அங்கிருந்து சிரித்து கொண்டில்லாமல் இந்த பூமியை காப்பாற்ற நீயும் இறங்கி வந்து உன்னால் இயன்றதை செய் என்று சொன்னதாம். கருத்து இதுதான், ஆண்டவரும் இதை தான் சொல்லிட்டு இருக்கிறார். டு நாட் லெமெண்ட், டு நாட் ஒரி அபவுட் த டார்க்னஸ், இருளை சபிப்பதை விட ஏதாவது ஒரு இடத்துல நீ ஒளியாயிரு, ஆண்டவர் உன்னை உற்று பார்ப்பார். ஒரு நாள் நீ ஆண்டவருக்கு ஒளியாய் ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளையாய் இருப்பாய். நீ எல்லாவற்றையும் உன்னால் முடிந்ததெல்லாம் செய்துட்டு இந்த பூமியில் நீ ஒரு நாள் கீழே செத்து விழுவாய், உன்னுடைய உடல் கீழே விழும். அப்பொழுது ஆண்டவர் உன்னுடைய கணக்கை முடிக்கும்போது சொல்வார், வானம் திறந்து உன்னை பார்த்து ஒரு குரல் கேட்கும், இதோ என் அன்பார்ந்த மகன், இதோ என் அன்பார்ந்த மகள், இவரில் நான் புரிப்படைகிறேன். இந்த வார்த்தைக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக மாறணும்னு சொன்னா, இந்த வார்த்தைகளை உள்வாங்கி ஆண்டவருக்கு சாட்சியாக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களில் மகிமை அடைவார். ஆமென்.